ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாய்ஜி அவங்களுடைய ஜெனரல் கிளாஸ் பார்க்கலாம். தலைப்பு கிரியேட்டிங் மிராக்கிள்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு. இந்த தலைப்புல அவங்க பேசினத தமிழாக்கத்தின் சாரமாக பார்க்கலாம். பிரதர் ஒரு சின்ன கதை மூலமா தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதனின் பற்றிய கதை. 1930ல ஒரு ட்ரெயின் ஜேர்னியில ஒருத்தர் பயணம் மேற்கொள்கின்றார். தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல பயணம் போறாங்க. அவங்க பர்த்ல படுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே ரெண்டு விவசாயிகள் உட்கார்ந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. நைட் இவங்க நல்லா தூங்கும் போது தெரியாம அவருடைய கால் அந்த விவசாயி மேல பட்டுடுது. அப்போ அந்த விவசாயி கோபம் அடையறாங்க. சரியா தூங்க முடியாதா, உங்க கால் என் மீது படுது அப்படின்னு சப்தம் போடுறாரு. உடனே இவங்க எழுந்து சாரி கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் தூங்கிடுறாங்க. அதே போல அவருடைய கால் மீண்டும் இன்னொரு விவசாயி மேல படுது. அதே மாதிரி அவரும் சப்தம் போடுறாரு. உடனே இவங்க எழுந்து மீண்டும் சாரி கேக்குறாங்க. அதன் பிறகு அவர் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, உட்கார்ந்துட்டே பயணம் பண்ணாங்க. இது வந்து 1930ல அவருடைய பயணம் இது போல இருந்தது. ஆனா அதே மனிதன் ஜூன் 1893ல சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ட்ரெயின் பயணத்துல இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு யூரோப்பியன் இது போல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க எப்படி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்யலாம் அப்படின்னு அதிகாரிய கூப்பிட்டு இவங்கள தேர்ட் கிளாஸ்ல போக சொல்லுங்க அப்படின்னு அவமானப்படுத்துறாரு. ஆனா அப்போ அவருக்குள்ள ஒரு ரெவல்யூஷனே உருவாகுது, ஒரு புரட்சியே ஏற்படுது. என்ன எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகள்லையும் ஒரே மனிதன் தான் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அவருடைய பெயர் மகாத்மா காந்திஜி. அவர் 1930ஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போது விவசாயிகள் அது போல சொல்லும் போது அவர் ரொம்ப பணிவா சாரி தான் கேட்டார். நைட்டெல்லாம் கண்முழித்து காலையில விடியும் போது அப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கக்கூடியவங்களை ரிசீவ் பண்றவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்ப எல்லாருமே மகாத்மா காந்திஜிக்கு ஜெய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் இந்த ரெண்டு விவசாயிகளுக்கு நம்மோடு பயணம் செய்தவர் ஒரு மிகப்பெரியவர், மிகப்பெரிய தலைவர் மகாத்மா காந்திஜியே அப்படின்னு உணர்ந்து அவங்க அவமானப்பட்டாங்களாம். ஆனா இதே மனிதன் பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த அவமானத்தை அவர் சந்திக்க முடியல. ஆனா அதே மனிதன் பல வருடங்கள் கழித்து சாரி கேக்குறாங்கன்னா அப்ப அந்த மனிதனுக்குள்ள என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டது? இதுதான் ஒரு ஆன்மீக அதிசயம். அந்த பணிவு அவருடைய உள் உலகத்துல ஏற்படுகின்றது. இதுதான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆன்மீக அதிசயங்கள். ரெண்டு நிகழ்வுகளும் அவருடைய வாழ்க்கையில தான் நடைபெறுகின்றது. ஆனா ரெண்டு நிகழ்வுகளிலும் எவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்திருக்கின்றது, எவ்வளவு ஒரு வித்தியாசங்கள். அதே போல மகாத்மா காந்திஜி ஒரு பெரிய பப்ளிக் கூட்டத்துல பேசிட்டு இருந்தாங்க. அது போல அவர் பேசும்போது ஒரு பாட்டன் கான் அப்துல் கஃபார் கான் அப்படின்றவர் வந்திருந்தாரு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும் போது. அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பப்ளிக் எழுந்து காந்திஜி அவர்களை கண்ட மேனிக்கு திட்டுறாங்க. லைக், நீங்க எதுக்குமே லாய்க் இல்ல, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க, நீங்க ஒரு கோழ அப்படின்னு எல்லார் எதிரிலையும் அவமானப்படுத்துறாரு. ஆனா காந்திஜி அவங்க ரொம்ப சாந்தமா அமைதியா அதை ஃபேஸ் பண்றாங்க. அந்த ஒரு முதிர்ச்சி தன்மை அவருக்குள்ள இருந்தது. ஆனா இந்த ரியாக்ஷனை பார்த்த கான் அப்துல் கஃபார் கானுக்கு ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. இவருடைய சுபாவம் எப்படி இருக்கின்றது, எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு அவருக்கு அது தாக்கம் ஏற்பட்டு காந்திஜியோடைய கொள்கைகள்ல தன்னைத்தானே ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அது போல ஜாயின் பண்ணி மகாத்மா காந்திஜிக்கு அவரு ரைட் ஹேண்டா மாறினாரு. அதன் பிறகு அவங்க ஒரு மூமெண்ட் தொடங்கினாங்க, அதுதான் கடவுளின் நண்பர்கள் அப்படின்னு. சோ அது போல ஒரு ஆன்மீகத்தன்மை அவருக்குள்ள அந்த ஒரு வாழ்க்கையில ஒரு ஆன்மீக அதிசயங்கள் ஏற்பட்டது. சோ இதெல்லாம் எப்படி சாத்தியம், அந்த அதிசயங்கள் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்கா அவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள். இது எல்லாமே உள்ளுக்குள் நாம் செய்யக்கூடிய பயணம். ஒருவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு, நம்ம பொதுவா ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்ம பயணம் செய்வதில்லை, குறைந்த வெளிச்சத்திலிருந்து அதிக வெளிச்சத்திற்கு பயணம் நாம் செய்கின்றோம். அப்போ வாழ்க்கையில நாம் எப்படி அதிசயங்களை உருவாக்குவது? ஒரு முறை அமெரிக்கால ஒரு மெஜிஷியன் இருந்தார், அவர் பேரு ஹாரி ஹுடனி. அவர் வந்து ரொம்ப திறமைசாலி சாமர்த்தியசாலி. அவரை எது போல நம்ம எங்க கொண்டு வந்து போட்டாலும் அழகா அதிலிருந்து விடுதலையாய் வெளியில வந்துருவாரு. உதாரணத்திற்கு அவர் கைகளை கட்டி போட்டாலும் கால்களை கட்டி போட்டாலும் அல்லது ரெண்டுமே கட்டி போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டாலும் அவர் வந்து அதுலேருந்து ஃப்ரீ ஆகி வெளியில வந்துருவாரு. ஒரு முறை அவரை பாக்ஸ்குள்ள போட்டு விட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு யுக்தியின் மூலமா வெளியில வந்துருவாங்க. மறுமுறை பாக்ஸ்குள்ள போட்டு கடல்ல கூட தூக்கி போட்டாங்க. ஆனா அதுல இருந்தும் தப்பிச்சுட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் மெஜிஷியன். அது போல ஒரு முறை ஸ்பெயின்ல நிகழ்ச்சி அதே மாதிரி நடக்கின்றது. அப்போ அவரை பாக்ஸ்குள்ள போட்டு லாக் பண்ணி விட்டுடுறாங்க. மக்கள் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க, அவர் எப்போ வெளியில வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா 3 மணி நேரம் ஆகியும் அவர் வரவே இல்லை. அப்ப எல்லாருமே அவரை தேட ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அவர் வந்தாரு. வந்த உடனே அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இந்த சமயம் ஏன் இவ்வளோ நாழி ஆகியது நீங்க வெளியில வர்றதுக்கு? அப்ப அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னாராம், இந்த முறை இந்த சமயத்துல மக்கள் என்ன ஏமாத்திட்டாங்க, என்ன வந்து பாக்ஸ்ல யூஸ்வலா லாக் பண்ணுவாங்க, அப்ப அந்த லாக்கை திறக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை கண்டுபிடிச்சு நான் தப்பிச்சு வெளியில வருவேன். ஆனா இந்த முறை அவங்க என்ன லாக்கே பண்ணல, ஆனா அவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு அந்த தேடல்ல என்னுடைய சமயம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷம். இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூட்டும் இல்லை, ஆனா நாம் அந்த சாவிகளை தேடிட்டு இருக்கோம். பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த சாவிகளை தேடிட்டு இருக்கோம். சோ நமக்குள்ள என்னெல்லாம் பூட்டு இருக்கோ அதெல்லாம் கீழே போட்டுக்கணும். நான் யார், நான் என்னவாக இருக்கின்றேன், இதை தெரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு ரூமே எடுத்துக்கோங்க, இருள் சூழ்ந்து இருக்கு. ஆனா அந்த இருளை நம்ம எப்படி மாத்துறோம்? ஒரு சின்ன விளக்கு ஏத்தினாலே அந்த ரூமே வெளிச்சமா ஆயிடுது, அந்த இருள் காணா போயிடுது. அதே போல வாழ்க்கையில ஒரு அதிசயங்கள் உருவாக்குவதற்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு, சில யுக்திகள் இருக்கு. அதை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக வரல, என்னுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டாம். ஆனா வார்த்தைகளுக்கு இடையில சின்ன இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளியில நீங்க உங்களுக்குள்ள பயணம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில சோதனை பண்ணி பாருங்க, எப்படி இந்த யுக்திகள்லாம் பயன்படுத்தலாம் வாழ்க்கையில. சோ அது போல மனித நேயத்தின் வரலாற்றின் படிப்பினையே நான் இங்க வந்து தொகுத்து சொல்ல போறேன். சோ இந்த சின்ன சின்ன யுக்திகள் மூலமாக வாழ்க்கைய ரொம்ப எளிமையா நம்ம கையாளலாம். வாழ்க்கையே ரொம்ப எளிமைதான், ஆனா நம்ம தான் அதை வந்து ரொம்ப கஷ்டமா ஆக்கியிருக்கோம். சோ இங்க 26 விஷயங்களை உங்களோட பகிர்ந்து அளிக்க போறேன். கூடவே நீங்க வந்து அதை அனுபவம் செய்யணும். எது போல அப்படின்னா ஆழ்ந்த அனுபவிக்கணும். நீங்க கேட்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள சென்று உங்களை சோதனை செய்யுங்க. உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கட்டும், அது போல உள்நோக்கு முகமா ஆகுங்க. அக ஆய்வு செய்யுங்க. கடந்த கால அனுபவத்தை சோதனை செய்யுங்க. இது என்னுடைய வாழ்க்கை. அதே போல மெடிடேஷன் செய்யறோம். அதுல மனம் என்ற திரையில நம்ம ஒரு சாட்சி பார்வையாளரா இருந்து பார்க்கணும். அனைத்தையும் ஒரு பார்வையாளரா இருந்து பார்க்கும் போது நமக்குள்ள அந்த ஒரு தெளிவு ஏற்படும். கொஞ்சமா நம்ம விலகி நின்று பார்க்கும் போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு அதிசயங்களை உருவாக்கலாம். சோ அந்த 26 விஷயங்கள்ல முதல் விஷயம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. என்னை நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் என்னுடைய தேகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் டாக்டரா இருக்கனால சில பேஷண்ட்ஸ் இது போல சொல்வதை நான் கேட்பதுண்டு. என் கண்கள் சரியில்லை, என் மூக்கு இது போல இருக்கக்கூடாது அப்படின்னு பல வகையில தன்னுடைய தேகத்தை பத்தி சொல்லுவாங்க. சோ முதல்ல நமக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, முதல்ல நம்முடைய தேகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு வகையான பாசிட்டிவ் ஆற்றல். உங்களுடைய பலஹீனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் கூடெல்லாம் வாழறீங்களோ அவங்கள முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சில இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில இடத்துல பெற்றோர்கள் குழந்தைகளை, சில குழந்தைகள் பெற்றோர்களை அது போல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோ அதனால நம்ம கூட வாழக்கூடியவங்களை முதல்ல அக்செப்ட் பண்ணணும். சோ இப்ராஹிம்ன்றவரை ரொம்ப அழகா சொன்னாரு, உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல, உங்களால உருவாக்கப்பட்டவங்க. சோ அதனால ஒருபோதும் அவங்க மீது திணிக்காதீங்க. உங்களை போல இருக்கணும், நீங்க விரும்புவது போல அவங்க மாறணும் அப்படின்ற விஷயத்த திணிக்காதீங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. சோ எந்த ஒரு சூழ்நிலையானாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு நவாப் ஒவ்வொரு நாளும் அவர் பயணம் போகுவது உண்டு. அது போல ஒரு டவுன்ல அவர் பயணம் செய்யறாரு. அங்க ஒரு பிச்சைக்காரரை பாக்குறாரு. அவர் ஒரு சாதுதான், அது போல ஒரு ஃபக்கீரை பாக்குறாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்காரு அந்த ஏழை சாது. அப்ப அந்த நவாபுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி அவரை அடுத்த நாள் வேறொரு பக்கம் பாக்குறாரு. அப்பயும் அவர் ரொம்ப ஆனந்தமா இருக்காரு. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, பல நாட்கள் ஆகியது. ஆனா எப்போதுமே சர்வ காலத்திற்கும் அவர் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்காரு. அப்போ இவர் போய் கேக்குறாரு, ஏம்பா சர்வ காலத்திற்கும் நீ ஆனந்தமா இருக்கியே, அந்த ஆனந்தத்திற்கு காரணம் என்ன, உன்கிட்ட அதிக செல்வம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஃபக்கீர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு நேத்து சாப்பிடறதுக்கு கூட இல்ல. அப்பனா நீ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறியோ அப்படின்னு கேக்குறாரு. பவர் சொல்றாரு, நேத்து நைட் எல்லாம் எனக்கு கோல்டு, மேலும் காய்ச்சல் இருந்தது அப்படின்றத சொல்றாரு. அப்பனா உனக்கு கண்டிப்பா நல்ல குடும்பம் என்பது இருக்கணும். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் வந்து தனிமையில தான் இருக்கிறேன். அப்ப நவாபுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுது. அப்போ நீ சதா காலத்திற்கும் ஆனந்தமா இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதனுடைய ரெசிபிய சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த ஃபக்கீர் இது போல பதில் சொல்றாரு, நான் எந்த இடத்துல வாழ்கின்றேனோ அதுவே புனித இடமாக கருதுகின்றேன். மேலும் என் வாழ்க்கையில என்னென்ன இருக்கின்றதோ அதற்குண்டான அனுபவம் பண்றேன். நன்றி உணர்வோடு அதை அனுபவம் பண்றேன். அதுதான் என் ஆனந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அதே போல நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு ஆத்மாவும் வித்தியாசப்பட்டவர்கள். அவர்களுடைய வித்தியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய விசேஷத்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் குழந்தைகள் மீது திணிக்க கூடாது. குழந்தைகளுக்கு நாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம், நல்ல ஒரு பாலனையும் கொடுக்கலாம். இப்போ ஒரு விதை இருக்கு, அது தன்னை போல இயற்கையா வளர்கின்றது. ஆனா அதற்கு வந்து நம்ம தண்ணீர் ஊற்றுகின்றோம், அதுக்கு ஒரு பாலனை தான் செய்யறோம். அதே போல இந்த அக்செப்டன்ஸ்ன்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எல்லா விஷயத்திலும் இருக்கணும். ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னா சும்மா உட்கார்றதில்ல அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்வதல்ல, அதற்கு மாறாக புதிய பயணத்தை துவங்குவது. 1910ல ஒரு சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர், அவருடைய கண்டுபிடிப்பு அனைத்தும் ஒரு முறை எரிய ஆரம்பித்தது. அப்போ அவர் அதை வேடிக்கை பார்க்கிறாரு, சந்தோஷமா வேடிக்கை பார்க்கிறாரு. அந்த சமயத்துல அந்த பக்கம் அவருடைய மகன் வராரு. அப்பா இது என்ன நடக்குது? அப்போ அவர் சொல்றாரு, நீ உடனே ஓடி போய் உங்க அம்மாவை அழைத்து கொண்டு வா, அவங்கள இது பார்த்து சந்தோஷம் அடையட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல அவங்க வராங்க. அப்போ தாமஸ் இது போல சொல்றாரு, பாரு என்னுடைய தவறான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் எரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஆனந்தமா என்ஜாய் பண்ணாரா அந்த காட்சிய. ஆனா 6 மாதத்துல அவர் வந்து வளர்ச்சி அடைந்தாரு. 1952ல அவருடைய மகன் ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல இது போல சொல்லியிருந்தாங்க அவங்க அப்பாவுடைய நிகழ்வுகளை. ஸோ அது போல அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வது என்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்வது அல்ல, அதிலிருந்து மீண்டு புதிய துவக்கத்தை துவங்குவது. ஏற்றுக்கொள்வது என்பது நிறுத்துவது அல்ல, ஏற்றுக்கொள்வது என்பது நான் படிப்பினையை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அல்ல, ஆனால் அதிலிருந்து மேலுவது, மீண்டு மேலும் முன்னேறுவது. இதுதான் அக்செப்டன்ஸ். இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.